எளிய மனம் ஒன்றின் பாடல், எங்கே என் இறை என்ற தேடல்.
விவிலிய தேடல் பரிசேயரும் வரி தண்டுவோரும் ஓமை பகுதி ஒன்று.
எனது அருமை அன்புள்ளங்களே, லூக்கா நற்செய்தியில் கதை வடிவில் சொல்லப்பட்டுள்ள அற்புத உவமைகளில் நம் தேடல் பயணம் தொடர்கின்றது. நாம் இதுவரை சிந்தித்துள்ள 10 உவமைகளில் பெரிய விருந்து உவமையை தவிர ஏனைய 9 உவமைகளும் லூக்கா நற்செய்தியில் மட்டுமே காணப்படும் ஒப்பற்ற கருவூலம். இந்த கருவூலத்திலிருந்து இன்று நாம் மற்றொரு உவமையை தெரிவு செய்கின்றோம். லூக்கா நற்செய்தி 18 பிரிவில் 9 முதல் 14 முடிய உள்ள இறை சொற்றொடர்களில் சொல்லப்பட்டுள்ள பரிசேயரும் வரி தண்டுபவரும் என்ற உவமை. இதுவும் லூக்கா நற்செய்தியில் மட்டுமே காணப்படும் ஒரு உவமை. அன்பு இதயங்களே, நம் விவிலிய தேடலில் இறைவேண்டல் பற்றிய இரு உவமைகளை 9 மாதங்களுக்கு முன்பாக சிந்தித்தோம். நள்ளிரவில் வந்த நண்பர், நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் என்ற அந்த இரு உவமைகளில் நம் தேடலை மேற்கொண்டோம். லூக்கா நற்செய்தி 18 பிரிவில் 1 முதல் 8 முடிய உள்ள இறை சொற்றொடர்களில் நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் உவமை கூறப்பட்டுள்ளது. இந்த உவமையை தொடர்ந்து 9 முதல் 14 முடிய உள்ள இறை சொற்றொடர்களில் நற்செய்தியாளர் லூக்கா பரிசேயரும் வரி தண்டுபவரும் உவமையை உடனடியாக இணைத்துள்ளார். இந்த உவமையின் ஆரம்ப வரிகளை வாசித்தால் இதுவும் இறைவேண்டலை சொல்லித்தரும் ஒரு உவமை போல தெரிகின்றது. இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்குச் சென்றனர் என்பவை ஆரம்ப வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை 9 மாதங்களுக்கு முன் நான் வாசித்த போது இறைவேண்டலை பற்றிய 3வது உவமையாக இதையும் இணைக்க நான் எண்ணியது உண்டு. லூக்கா நற்செய்தி 18 பிரிவில் கூறப்பட்டுள்ள இந்த இரு உவமைகளை இயேசு ஏன் கூறினார் என்பதை கவனமாக பார்த்தால் இவ்விரு உவமைகளும் வெவ்வேறு நோக்கங்களுடன் சொல்லப்பட்ட உவமைகள் என்பது தெளிவாகும். நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் என்ற உவமையின் ஆரம்பத்தில் நற்செய்தியாளர் லூக்கா கூறுவது இதுதான். அவர்கள், அதாவது மக்கள், மனம் தளராமல் எப்போதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார் என்று லூக்கா நற்செய்தி 18 பிரிவு ஆரம்பமாகின்றது. இந்த உவமையின் நோக்கம் மனம் தளராமல் ஜெபிப்பது என்பதை நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த உவமையை தொடர்ந்து வரும் பரிசேயரும் வரி தண்டுபவரும் உவமையின் துவக்கத்தில் இந்த உவமையை இயேசு சொன்னதற்கான காரணம் கூறப்பட்டுள்ளது. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். அன்பு இதயங்களே, இடைவிடாமல் ஜெபிப்பதற்கு கைம்பெண்ணின் தொடர் போராட்டத்தை ஓர் எடுத்துக்காட்டாக கூறியுள்ளார் இயேசு. தங்களை உயர்வாகவும் பிறரை தாழ்வாகவும் எண்ணுவோரை அம்பலப்படுத்த பரிசேயரும் வரி தண்டுபவரும் உவமையை இயேசு கூறினார்.
அடித்த புயலினிலும் அடங்காத கடலினிலும்
எளிய மனம் ஒன்றின் பாடல் எங்கே என் இறை என்ற தேடல்.
அன்பு இதயங்களே, லூக்கா நற்செய்தி 18 பிரிவில் நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் பரிசேயரும் வரி தண்டுபவரும் என்ற இந்த இரு உவமைகள் ஒன்றை ஒன்று தொடர்ந்து வருவதை இணைத்து சிந்தித்தால் பல எண்ணங்கள் நம் மனதில் எழுகின்றன. இந்த உவமைகளில் இயேசு பயன்படுத்தியிருக்கும் கதைக்களம் முதலில் நம் கவனத்தை ஈர்க்கின்றது. மனித கண்ணோட்டத்தின்படி மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்ல கோவில் பொருத்தமானதொரு கதைக்களமாக நமக்கு தெரிகின்றது. ஆனால் இயேசு கோவிலை பயன்படுத்தவில்லை. அவரது எண்ணங்கள் வேறாக இருந்ததென்று நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் என்ற அந்த உவமையை படிக்கும்போது நாம் உணரலாம். தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த கைம்பெண் நேர்மையற்ற நடுவரை நெடுங்காலமாய் தொடர்ந்தார் என்று இயேசு அந்த உவமையில் குறிப்பிட்டுள்ளார். நடுவரின் வீடு, நீதிமன்றம், நடந்து சென்ற பாதை என்று எல்லா இடங்களிலும் அந்த கைம்பெண் நடுவரை தொடர்ந்தார் என்பதை இயேசு இந்த உவமையில் மறைமுகமாக கூறியுள்ளார். அன்பு இதயங்களே, இந்த நேர்மையற்ற நடுவரை தேடி இந்த கைம்பெண் அலைந்தபோது கட்டாயம் இறைவனிடமும் தன் விண்ணப்பத்தை அவர் எழுப்பியிருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த கோணத்தில் சிந்திக்கும் போது இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்ற பாடத்தை மட்டும் இயேசு இந்த உவமையில் சொல்லித்தரவில்லை. இன்னும் கூடுதலாக ஒரு பாடத்தையும் அவர் சொல்லித் தருகிறார் என்பதை நாம் உணரலாம். அதாவது, இறை வேண்டல் என்பதற்கு எந்த இடமும் தகுந்த இடமே. வீதியோரமோ, நீதிமன்றமோ, இறை உணர்வற்ற ஒருவரின் வீட்டு வாசலோ, எந்த இடமானாலும் அங்கெல்லாம் இறைவனிடம் ஜெபிக்க முடியும் என்பதையும் நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் என்ற இந்த உவமையின் வழியாக இயேசு சொல்லித் தந்துள்ளதை போல் நான் உணர்கின்றேன். அன்பு இதயங்களே, இறைவேண்டலுக்கென்று நாம் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கும் இடமான கோவிலை வேறொரு கருத்தை வலியுறுத்தும் கதைக்களமாக இயேசு பயன்படுத்தியுள்ளார். தற்பெருமையுடன் வாழ்வது தவறு என்பதை சுட்டிக்காட்டும் கதையை சொல்ல, தற்பெருமையை எளிதில் வளர்க்கக்கூடிய எத்தனையோ கதைக்களங்கள் உள்ளன. ஓர் அறிஞர்கள் அவை, ஓர் அரண்மனை, திறமைகளை வெளிக்கொணரும் விளையாட்டுத்திடல் என்று எத்தனையோ கதைக்களங்கள் பொருத்தமாக தெரிகின்றன. ஆனால் இயேசு இவற்றையெல்லாம் பயன்படுத்தவில்லை. தற்பெருமையை வெளிச்சமிட்டு காட்ட அவர் தேர்ந்துள்ள கதைக்களம் என்ன? ஒரு கோவில். ஆம் அன்பு நெஞ்சங்களே, தற்பெருமை காரணமாக இறைவனின் இல்லமே ஒரு சுய விளம்பர அரங்கமாக மாறும் ஆபத்து உள்ளதென்பதை பரிசேயரும் வரி தண்டுபவரும் உவமை வழியாக இயேசு கூறியுள்ளதை நாம் உணரலாம். இவ்விரு உவமைகளையும் இணைத்து சிந்திக்கும் போது நம் மனதில் தோன்றும் எண்ணம் இதுதான். உள்ளம் என்ற கோவிலில் இறைவன் குடியிருந்தால் நாம் செல்லும் இடமெல்லாம் புனித இடங்களாகும். அங்கெல்லாம் நம்மால் ஜெபிக்க முடியும். அதே நேரம் புனித இடம் என்று கருதப்படும் கோவிலே ஆனாலும் அங்கு நாம் ஏந்திச் செல்லும் உள்ளத்தில் நான் என்ற அகந்தை நிறைந்திருந்தால் கோவிலிலும் ஜெபிக்க முடியாமல் போகும்.
தவசு கால மழை கிடையா மனம் திரும்பு, அம்மா மனம் திரும்பு, நம்ம எல்லாருக்கும் நல்ல சேதி மனம் திரும்பு, சந்தோஷமா மனம் திரும்பு.
தவசு கால மழை கிடையா மனம் திரும்பு, அம்மா மனம் திரும்பு, நம்ம எல்லாருக்கும் நல்ல சேதி மனம் திரும்பு, சந்தோஷமா மனம் திரும்பு.
எனதருமை அன்புள்ளங்களே, நாம் தேடல் பயணத்தை துவங்கியுள்ள பரிசேயரும் வரி தண்டுபவரும் என்ற உவமைக்கும் தவக்காலத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. கீழை வழிபாட்டு முறை ஆர்த்தடாக்ஸ் திரு அவை தவக்காலத்திற்கு முன்னேற்பாடாக தயாரிப்பு காலம் என்று 3 வாரங்களை ஒதுக்கி வைத்துள்ளது. இந்த தயாரிப்பு காலத்தில் வரி தண்டுபவரும் பரிசேயரும் உவமைக்கு அந்த திரு அவை முக்கியத்துவம் கொடுக்கின்றது. பொதுவாக அன்புள்ளங்களே, இந்த உவமையை பரிசேயரும் வரி தண்டுபவரும் என்று அழைப்பதே வழக்கம். இந்த வழக்கத்திற்கு மாறாக கீழை வழிபாட்டு முறை ஆர்த்தடாக்ஸ் திரு அவையில் இந்த உவமையை வரி தண்டுபவரும் பரிசேயரும் என்று மாற்றி அழைப்பது நம் கவனத்தை ஈர்க்கின்றது. வரி தண்டுபவருக்கு அவர்கள் முதலிடம் கொடுப்பது பொருளுள்ளதாக தெரிகின்றது. அவர்கள் கூறும் கருத்து இதுதான், தவக்காலம் என்பது மனமாற்றத்திற்கு நம்மை அழைக்கும் காலம். மனமாற்றம் என்பது தாழ்ச்சியுடன் துவங்க வேண்டும். அந்த தாழ்ச்சிக்கு தலை சிறந்த எடுத்துக்காட்டு இந்த உவமையில் கூறப்பட்டுள்ள வரி தண்டுபவர். எனவே இந்த உவமையை கொண்டாடும் ஞாயிறுடன் தவக்காலத்தின் தயாரிப்புகள் துவங்கட்டும் என்ற எண்ணம் கீழை வழிபாட்டு முறை ஆர்த்தடாக்ஸ் திரு அவையில் கடைபிடிக்கப்படுகின்றது. அன்பு இதயங்களே, இந்த திரு அவை உறுப்பினர்கள் தவக்காலத்திற்கு முன்னதாக 3 வாரங்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த உவமையை நாம் தவக்காலத்தின் இறுதி 3 வாரங்கள் சிந்திப்பதால் பயன்பெறுவோமே. லூக்கா நற்செய்தியில் மட்டுமே கூறப்பட்டுள்ள இந்த தனித்துவம் மிக்க உவமைக்கு இப்போது செவிமடுப்போம்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 18. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கின்றேன். என் வருவாயில் எல்லாம் 1/10 கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார்.
அன்பு இதயங்களே, இந்த ஓமையை கேட்கும் ஒவ்வொரு நேரமும் என்னையும் அறியாமல் என் மனதில் எழும் ஓர் எண்ணம் என்ன தெரியுமா? அப்பாடா, நான் அந்த பரிசேயரைப் போல இல்லை என்ற ஒரு திருப்தி. பரிசேயருடன் என்னை ஒப்பிட்டு அடையும் அந்த திருப்தி அவரை விட என்னை நேர்மையாளர் என்று உயர்த்தி கொள்ளும் ஒரு முயற்சி. இப்படி எண்ணும்போது எனக்கும் பரிசேயருக்கும் வேறுபாடுகள் உள்ளனவா என்ற கேள்வி மனதில் எழுகின்றது. அன்பு இதயங்களே, குழந்தைகளுக்கு இந்த உவமையை விளக்கி கூறிய ஓர் ஆசிரியர் இறுதியில் அந்த குழந்தைகளை கண்களை மூடி ஜெபிக்கும்படி சொன்னார். தானும் கண்களை மூடிக்கொண்டு ஜெபிக்க அவர் ஆரம்பித்தார். கடவுளே, எங்களை இந்த பரிசேயரைப் போல மாற்றாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று ஜெபித்தார். இந்த ஆசிரியரின் ஜெபத்திற்கும் இந்த உவமையில் பரிசேயர் சொன்ன ஜெபத்திற்கும் ஏதேனும் வேறுபாடுகள் உள்ளனவா? அன்பு நெஞ்சங்களே, பரிசேயர்களை பற்றிய முற்சார்பு எண்ணங்கள் பலவற்றை சுமந்து இந்த உவமைக்கு செவிமடுக்கும் போது இந்த ஆசிரியரைப் போல எண்ணவும் வேண்டவும் நாம் முற்படுவோம். எனவே அன்புள்ளங்களே, வருகிற வாரங்களில், குறிப்பாக இந்த தவக்காலத்தில், மீதமுள்ள இந்த வாரங்களில் இயேசு கூறும் பரிசேயரும் வரி தண்டுபவரும் அல்லது வரி தண்டுபவரும் பரிசேயரும் என்ற இந்த உவமையை திறந்த மனதுடன் நெருங்கி நம் தேடலை தொடர்வோம்.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.